அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ஸலஹு பில் ஹக் பஷீரன் வ நதீரா, அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபில் ஃபுர்கானில் ஹமீத், بسم الله الرحمن الرحيم، فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரை கொண்டு தொடங்குகின்றேன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரிய நண்பர்களே, நல்லோர்களே, அருள்மறையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வார்த்தையை அடுத்து அடுத்து இரண்டு முறை சொல்லி நமக்கு சில செய்திகளை பதிவு செய்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அலம் நஷ்ராஹ் லக்க சத்ரக் என்று தொடங்கும் ஒரு சிறிய சூராவின் இடையில் இரண்டு திருவசனங்கள், ஃபைன்னமகல் உஸ்ரி யுஸ்ரா இன்னமகல் உஸ்ரி யுஸ்ரா, இரண்டு செய்திகள், இரண்டு ஆயத்துக்கள் அடுத்து அடுத்து ஒரே செய்தியை சொல்கிறது. ஒரு செய்தியை இரண்டு முறை சொல்வது அந்த செய்தியின் உறுதித்தன்மையை, அதனுடைய அவசியத்தை வலியுறுத்துவதற்காக மறுபடி மறுபடி சொல்வது பொதுவாக மனிதர்களுடைய இயல்பும் கூட. 100 ரூபாய் கடன் கொடுக்கிறோம், காசை கொண்டு கொடுத்துட்டு 3 தடவை சொல்லிட்டு வா, கொடுத்துட்டேன்னு சொல்றோம். இதை ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு செயல் நடக்கின்ற போது அது உறுதித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் அதை செயல்படுத்துவதற்குமான ஒரு ஆதாரம். அதுபோன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரே செய்தியை இரண்டு முறை அடுத்து அடுத்து சொல்கிறான், சிரமத்துடன் தான் உங்களுக்கு சுகம் இருக்கிறது, சிரமத்துடன் தான் உங்களுக்கு சுகம் இருக்கிறது என்று அடுத்து அடுத்து அல்லாஹ் இரண்டு செய்திகளை வரிசைப்படுத்துகின்றான். இது ஈமான் கொண்டவர்களுக்கும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எத்தகையது என்பதை வெளிப்படுத்தும் வார்த்தை. மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் நாயகத்திற்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கான ஒரு ஆறுதல் சொல்லுதான் இந்த வார்த்தை. நிம்மதி இல்லாத மக்கா வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத மக்கத்து வாழ்க்கை. ஆனால் அந்த சிரமத்திற்கு பிறகு மதீனாவில் சுகம் கிடைத்தது, வெற்றியும் கிடைத்தது, சந்தோஷமும் கிடைத்தது. சிரமத்துடன் தான் சுகம் இருக்கிறது. வெறுமனே சுகம் மட்டும் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லும் சொற்கள் அது. இரண்டும் வரும், சுகமும் வரும், சோதனைகளும் வரும், சிரமங்களும் வரும், நஷ்டங்களும் வரும், சுகமான வாழ்க்கை லாபங்களும் வரும். நினைத்தது நடக்கக்கூடும், நினைத்தது நடக்காமல் இருக்கக்கூடும். ஆனால் இரண்டையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு உலகத்தில் வாழ்க்கையை ரசிக்க வேண்டும், அதை சுவைக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்த நிலைப்பாடு என்பதை இந்த திருமறையின் திருவசனம் வலியுறுத்தியிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். தாயிஃபு நகரத்தில் அடித்து விரட்டப்பட்ட அன்னலார் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவில் வரவேற்பு கொடுத்து அழைத்து செல்லப்பட்டார்களே, இது சிரமங்களுக்கு பின்னால் நாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, ஒரு சுகமான வாழ்க்கை நிலை. இதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, இது நாயகத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை, நபி தோழர்களுக்கும் பொருந்துவதில்லை, நபிமார்களுக்கு மட்டும் பொருந்துவதில்லை, நம்மை போன்ற ஈமான் கொண்ட எல்லோருக்கும் இந்த நிலைதான், எல்லோருக்கும் இந்த சூழல் ஏற்படத்தான் செய்யும் என்பதை இந்த வசனத்தை நாம் கவனத்தில் கொண்டு நாம் தலைப்பிற்குள் செல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள், எவ்வளவு பெரிய சோதனைகள், ஒரு நெருப்பில் நிற்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று யோசிக்கும் அளவிற்கு சூழ்நிலை அசாதாரண நிலைக்கு நம்மை தள்ளியிருக்கிறது. நாயகம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அன்று என் சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுவது நெருப்பை கையில் பிடித்திருப்பதற்கு சமமாக தோன்றும் என்று சொன்னார்கள். ஒரு சுண்ணத்தை பின்பற்றுவது அவ்வளவு கடினமாக இருக்கும், நெருப்பை கையில் பிடித்திருப்பதை போன்று கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று சந்தேகிக்கும் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் ஈமானை வாழ்க்கை நெறியாக கொண்டவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள், அத்துமீறும் வன்முறைகள் என்றெல்லாம் நாம் காட்சிகள் தோறும் காணுகின்ற போது கண்கள் ஒரு நிமிடம் கண்ணீர் வடிக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் நம் வாழ்க்கையை அன்றாடம் நகர்த்திக் கொண்டிருக்கிறோம். நம்மை மட்டும் நாம் பார்த்து இந்த நிலைகளை நாம் அவதானித்துக் கொள்ள முடியாது. இந்த சிரமங்களை, இந்த சோதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்களை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நாம் சுகமாக, சுகத்தை, சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் ஒரு வெறுப்பு கலாச்சாரத்தை இஸ்லாமியர்கள் மீது, ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தை இஸ்லாமியர் அல்லாத ஏனைய எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஏன் இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இத்தகைய வெறுப்புணர்வை வெளிப்படுத்துகிறார்கள்? இதை நாம் புரிந்தாக வேண்டும். இதற்கான கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விடை கிடைக்கும். ஏன் அத்தகைய வெறுப்பு? ஒரு குறிப்பிட்ட நாட்டில் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டுமல்ல, அல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்று அல்லாமல் உலகம் முழுவதிலும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்கள் மீதும், இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா மதங்களும் ஒரே பார்வையை கொண்டு இஸ்லாத்தை எதிரி மார்க்கமாக, இஸ்லாமியர்கள் எதிரி மனிதர்களாக ஏன் பார்க்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் தேடி அலைந்தால் அதற்கான ரெண்டு விஷயங்கள் நமக்கு பதிலாக கிடைக்கிறது. அந்த ரெண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல். அந்த இரண்டும் பொறாமையின் பின்னணியால் வருகிறது. எல்லாம் பொறாமை. ரொம்ப சுருக்கமாக ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஏன் இந்த நிலை என்றால் பொறாமை. இதுதான் காரணம். அது என்ன பொறாமை? இரண்டு நிலைப்பாடுகளில் நாம் இருக்கும் நிலைகளை, சூழலை அடிப்படையாக கொண்டு அந்த பொறாமை உருவாகிறது. ஒன்று, 700 கோடி மக்களில் 170 கோடி நாம் இருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்கள் தொகைகளில் 700 கோடி உலக மக்கள் தொகையில் நாம் இருப்பது 170 கோடி மக்கள் இருக்கிறோம். அதாவது ஐந்தில் ஒரு பகுதி நாம் இருக்கிறோம். எனவே இந்த மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து பார்த்தால் நாம் சிறுபான்மை, இது சந்தேகமில்லை. ஆனால் மதங்கள் வாரியாக ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் பிரித்து வைத்து பார்த்தால் அந்த கணக்கு தனி, நாம் அதற்குள் போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு பக்கம், இஸ்லாம் அல்லாத எல்லா மதங்களும், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், ஜைனர்கள், வைணவர்கள், இப்படி நாம் எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து எல்லோரையும் பார்த்தால் அவர்கள் 4%, நம் ஒரு பகுதி இப்படி இருக்கிறோம். இப்படி கணக்கெடுக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் ரீதியாக பிரிக்காமல் இனம் ரீதியாக மட்டும் பிரித்து பார்த்தால் நாம் சிறுபான்மையினர் என்பது கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த பொருளாதாரம், இது அவர்களின் கண்ணை உறுத்துகிறது. உலகம் முழுவதற்கும் பெட்ரோலை சப்ளை செய்யக்கூடிய நாடுகள் மொத்தம் 10. உலகம் முழுவதற்கும் பெட்ரோலை சப்ளை செய்ய நாடுகள் மொத்தம் 10. இந்த 10 பெட்ரோலிய நாடுகளில் 7 நாடுகள் இஸ்லாமிய நாடு. இதுதான் அவர்களின் பொறாமைக்கு மிகப்பெரிய உச்சக்கட்டமான ஒரு கழுகு பார்வைக்குள் மாட்டிய பிரச்சனை. 10 நாடுகள் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெட்ரோலை சப்ளை செய்கிறது. குடிக்க தண்ணி இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் பெட்ரோல் குடிதண்ணீரை விடும் கூடுதல் தேவையாக இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அவசியமான, அத்தியாவசியமான இந்த பெட்ரோலிய துறை, அதில் சிறுபான்மையாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை அந்த பொருளாதாரத்தில் வீஞ்சி நிற்கிறார்கள் என்ற பொறாமை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதும் ஒரு கோபத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் விளைவு என்ன தெரியுங்களா? 1990 வெள்ளை மாளிகையின் ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை ஒன்றே போதும் இந்த பெட்ரோலிய துறையை, இந்த பெட்ரோலி என்ற பொருளாதாரத்தை இஸ்லாமிய நாடுகளுக்கு கீழே அல்லாஹ் வைத்ததின் பொறாமை. இந்த வெள்ளை மாளிகையில் வந்த அறிக்கை நமக்கு தெரியும், சொன்னார்கள் எந்த இறைவன் முஸ்லீம் நாடுகளுக்கு கீழே பெட்ரோலை வைத்தானோ அந்த இறைவனை தண்டிக்காம நாங்கள் விடமாட்டோம். இது வெள்ளை மாளிகை அறிக்கை. இறைவனை தண்டிப்போம் என்று சொல்லக்கூடிய திமிர்வாதம். அப்ப இந்த வாதத்தை நாம் பார்க்க வேண்டும். ஜீனாலி முசஹியவர் இந்த அறிக்கை வெள்ளை மாளிகையின் அறிக்கை. இஸ்லாமியர்களின் நாடுக்கு கீழாக மட்டுமே பெட்ரோலை சேமித்த அந்த இறைவனை தண்டிப்போம் என்ற இந்த அறிக்கை, இது எவ்வளவு பெரிய பொறாமையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள்ள முடியும். பர்மா, துர்கிஸ்தான், குவைத், ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி உள்ளிட்ட 7 நாடுகள் பெட்ரோலிய கேந்திரங்களாக உலகத்தில் இருக்கிறது. உலக நாடுகள் என்னதான் இருந்தாலும் அவசிய தேவை என்று வருகின்ற போது இஸ்லாமியர்களின் ஆதரவு இல்லாமல் உலகம் இயங்க முடியாது என்ற நிலை இவர்களின் கண்ணை உறுத்தியது. இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் எடுத்த மிக முக்கியமான காரணம் இது ஒன்றுங்க. இஸ்லாமியர்கள் கோபம், இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் இஸ்லாமிய கொள்கைகள் இவர்களை வெறுப்பாக ஆகுவதற்கும் இதெல்லாம் அடிப்படை காரணங்களில் முதலாவது காரணம். அடுத்து இரண்டாவது காரணம் ஒன்று இருக்காது, அடிப்படை கொள்கையில் ஒன்றுபடுவது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 170 கோடி முஸ்லிம்களின் நாவில் இதுதான் வரும். இது எந்த மாற்றமும் இல்லை. எந்த நாட்டில் இருந்தாலும் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் சொல்லுவான். அவன் எந்த மொழியை பேசினாலும், எந்த மண்ணில் வசித்தாலும், எந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், எந்த நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் அவன் வந்தால் கூட அவன் சொல்லும் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாட்டுக்கு நாடு, இனத்திற்கு இனம், நிறத்திற்கு நிறம், மொழிக்கு மொழி மாறுபடக்கூடிய தன்மை இந்த அடிப்படை கொள்கையில் இல்லை. அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹுவை பின்பற்று, அன்னதாரை பின்பற்று. அல் குரானின் கூற்றில் முஸ்லிம்கள் வேறுபடுவதே கிடையாது. அல்லாஹு சொல்லிவிட்டால் சரண்டர், அன்னதார் சொல்லிவிட்டால் சரண்டர். ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது நாயகம் சொன்னார்களா என்று மட்டும்தான் ஒரு முஸ்லிம் கேட்பானே இல்லாமல் வேறு யாரும் சொன்னார்களா என்று கேட்க மாட்டான். ஆம், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அப்படியானால் நான் சரண்டர் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த அடிப்படை பண்பு இருக்கிறது அல்லவா. இதில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் எல்லாம் இது ஒன்றுபட்டு விடுகிறார்கள். நாயகம் சொன்னால் வாய் திறப்பதில்லை, மறுபேச்சே கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் மறுபேச்சே கிடையாது, அண்ணனார் சொல்லிவிட்டால் மறுபேச்சே கிடையாது. முற்றிலுமாக 100% சரண்டர் ஆகிவிடக்கூடிய அந்த ஒரே கலாச்சாரம், இந்த கொள்கை இருக்கிறது அல்லவா, இந்த கொள்கையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள் என்ற இந்த நிலை அவர்களுடைய இதயத்தை ஒரு கணம் ஆட்டி வைத்தது. எனவே பொறாமையின் உச்சக்கட்டத்தில் இவர்கள் நம்மை எதிரியாக பார்க்கிறார்கள். இதை எப்படியாவது தகர்த்து விட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் நாயகமே சொன்னார்களா என்று ஆய்வு செய்வது, அல்லது அது திணிக்கப்பட்ட செய்தியா ஆய்வு செய்வது, அது திணிக்கப்பட்ட செய்தியா யோசித்து ஆய்வு செய்வது, பொய்யான தகவலா, புரட்டலான தகவலா, லைஃபான செய்திகளா, இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களா என்றெல்லாம் ஆய்வு செய்து அண்ணலால் சொன்னது உண்மைதான் என்று எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுது மறுபேச்சு பேசாமல் வாயை மூடிக்கொண்டு சரண்டர் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பண்பு இருக்கிறது அல்லவா. இந்த உலகத்தில் எந்த மூலையில் வசிக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இந்த பண்பு இருக்கிறது. இது அவர்களின் கண்ணை உறுத்தியது, உறுத்தத்தான் செய்யும். எல்லா இடத்திலும் லுகர் பர்ல, நான்கு ரக்காத்தான். உலகத்தில் எந்த பகுதியிலும் நான்கு ரக்காத்தான். எங்கேயும் போய் இந்தியாவில் 4 ரக்காயத்து, ஏதாவது ஒரு நாட்டில் போனாங்க அங்க 2 ரக்காயத்து கிடையாது. எல்லா இடத்துல 4 ரக்காயத்து. சுபுஹ் 2 ரக்காய், இஷா 4 ரக்காய், மக்ரிப் 3 ரக்காய், எங்கேயுமே சேர்த்து தொழுவதில்லை அல்லவா. இந்த அடிப்படை கொள்கையில் இவர்கள் ஒன்றுபடுகிறார்களே, ஒட்டுமொத்த உலகம் மேற்கு திசையை நோக்கி மட்டுமே வணங்குகிறார்களே, காபாவை நோக்கிய தன் திசையை தன் வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்திருக்கிறார்களே, வணக்க நெறிகளின் அடிப்படையாக கிபிலாவை வைத்திருக்கிறார்களே, எல்லா முஸ்லிம்களும் ஒரே திசையை நோக்கி தொழுகிறார்களே, இதுதான் அவர்களின் கண்ணை உறுத்தியது. வெளிப்படையாக பார்த்தா 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படை கொள்கை என்று வருகின்ற பொழுது திசையை நோக்கி நிற்பது, வணங்கி வழிபடுவது, இறைவனை ஏற்றுக்கொள்வது, குர்ஆனை அங்கீகரித்துக் கொள்வது, அன்னலாரை நபியாக அங்கீகரிப்பது, அவரின் வார்த்தைகளை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வது என்ற அடிப்படை கொள்கை இருக்கிறது அல்லவா? இதில் நாம் யாரும் வேறுபடுவதில்லை, எல்லாம் ஒரு புள்ளியில் வந்து சேருகிறோம். இது அவர்களை மிகப்பெரிய அசைத்து பார்க்கும் கொள்கை. இதனால் அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள். உலகம் முழுவதும் இதை தகர்க்க வேண்டும், இதை உடைக்க வேண்டும். இவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்புணவை உருவாக்கி இவர்களை சிதைத்து விட வேண்டும், இவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டித்தான் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தோடு இவர்கள் விளையாண்டார்கள். குறிப்பாக இந்தியாவில் யோகா என்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்தார்கள். யோகாவை எதற்கு கொண்டு வந்தார்கள்? யோகா வந்தால் சூரியனை வணங்க வேண்டும். சூரியனை வணங்குவதற்கு ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டார். உயிரை விட்டு விடுவான், குடும்பத்தை விட்டு விடுவான், செத்து மடிவதற்கு தயாராக இருப்பான். ஆனால் சூரியனை வணங்குவதற்கு இவன் ஒரு காலத்தில் தயாராக இருக்க மாட்டான். தெரியும், நன்றாக தெரியும். தெரிந்து கொண்டதின் விளைவுதான் வணங்கவே முடியாது என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை யோகா என்ற அந்த வழியாக, பின்வாசல் வழியாக வந்து யோகாவை செய், சூரியனை வணங்க சொல்லவில்லை, யோகாவை செய் என்று சொல்லி பின்வாசல் வழியாக வந்து அந்த கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். யோகா என்பது சூரிய வணக்கம் தான் என்று தெரிந்த பிறகு இஸ்லாமியன் அதை செய்ய துணியவில்லை என்பது கடந்த கால வரலாறு. அப்படி கொண்டு வந்தார்கள். அவருடைய அந்த தந்திரம் பலிக்காமல் போனதுதான் இப்பொழுது உண்மை. அடுத்து இவர்கள் மாட்டை அறுப்பதற்கு தடை போட்டார்கள். மாட்டை அறுக்க தடை போட்டார்கள். மாட்டுக்கறி இஸ்லாமியன் 50% கூட சாப்பிடுவதில்லை என்பது யதார்த்த உண்மை. எல்லோரும் சாப்பிடுவதில்லை, ஆனால் 100% சாப்பிடக்கூடிய சமுதாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவர் கூட சாப்பிடாமல் இருக்கவே மாட்டார்கள். எல்லோரும் சாப்பிடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உலகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா பகுதியிலும் இருக்கிறார்கள். 80% சாப்பிடக்கூடிய சமுதாயம் இருக்கிறது, 60% சாப்பிடக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் 50% கூட மாட்டுக்கறியை சாப்பிடுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை. எத்தனையோ முஸ்லிம் குடும்பத்தில் இதுவரை மாட்டுக்கறி என்று ஆனதே கிடையாது, உள்ள வந்ததே கிடையாது. பல முஸ்லிம் குடும்பத்தில் சமையல் அறைக்குள் மாட்டுக்கறி வந்ததே கிடையாது. இப்படி பல குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் எல்லோரும் மாட்டுக்கறியை சாப்பிடுவதை போன்றும், மாட்டுக்கறிக்கு தடை விதித்தால் முஸ்லிம் என்னமோ செத்து விடுவான் என்பது போன்றும் இவர்கள் யோசித்து மாட்டுக்கறியை தடை செய்தார்கள். ஏன் தெரியுமா? அங்குதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? குர்பானி என்று வந்தால் இவர்கள் 3 பிராணிகளை தவிர வேற ஒன்றையும் மறுக்க மாட்டார்கள். இவர்கள் மார்க்கம் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. அந்த 3 பிராணிகள் ஒன்று மாடு. மாட்டை அறுக்க தடை விதித்தால் இவர்கள் வணக்கத்தை முடக்கி விடலாம் என்று யோசனை. அவர்தான் யோசனை. யோகாவை கொண்டு வந்தால் சூரியனை வணங்குவார்கள், தௌஹீத் போய்விடும் இல்லையா? போயிடும். ஒரு இறை கொள்கை போயிடும். சிறை வணக்கத்திற்கு வர வேண்டியது வரும். அப்ப இஸ்லாமிய கலாச்சாரம் அழிந்துவிடும் என்று யோசித்தார்கள். மாட்டுக்கறியை தடை செய்தால் குர்பானி கொடுக்க முடியாது, அந்த வணக்கம் அங்கே தடைபடும். அவர்கள் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை நாம் ஆணையிட்டு தடுத்து விடலாம் என்று அகங்காரம் கொண்டு சட்டம் இயற்றினார்கள். அதற்கும் வைக்கப்பட்டது ஆப்பு. உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இப்படியாக இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தின் மீது போர் தொடுக்கும் குணம், இவர்களின் பொருளாதாரத்தின் மீது போர் தொடுத்தால் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்த பிறகு, இவர்களின் உயிர்களை குறிவைத்தால் கூட இவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று புரிந்த பிறகு, இவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தால் கூட இவர்கள் அசரமாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிறகு வணக்க கலாச்சாரத்தோடு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் யோகாவும் மாட்டுக்கறி தடையும். அடுத்து 3வது, சப்தம் போட்டு சொல்லக்கூடிய கூம்பு வடிவ பாங்கை தடுத்து நிறுத்துவது, இதை கொண்டு வந்தார்கள். இதுவும் வணக்கம் சார்ந்த செய்தி. பாங்கு சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய யாரையும் பார்க்க முடியாது. அது நம்முடைய ரத்தத்தில் ஊறி போன நமது தார்மீக உரிமை. அதை தடுக்க உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது, எந்த சட்டத்தாலும் முடியாது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அவ்வாறு நாம் ஆணையிட்டால் இவர்கள் அடங்க மறுப்பார்கள், அதை வைத்து நாம் அத்துமீறலாம் என்றுதான் இந்த அரசு அந்த காரியத்தில் அழுத்தமாக வெளிப்படையாக வந்தார்கள். அதற்கும் உச்ச நீதிமன்றம் வைத்தது ஆப்பு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்று சொன்னது. அதற்கு அடுத்துதான் அதற்கு முன்னால் பொது சிவிலை கொண்டு வந்தார்கள். பொது சிவிலை கொண்டு வந்து அது எப்படி, அதுவும் நம்முடைய வணக்க வழிபாட்டோடு அந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்தது. சாதாரண பொருளாதாரத்தோடு முடியாது, அது நம்முடைய கேரக்டரோடு முடியாது, நம்முடைய மத கலாச்சார மார்க்க கலாச்சாரத்தோடு பொது சிவில் மோதுகிறது. பொது சிவிலை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. பொது சிவிலை பின்பற்றினால் ஏறத்தாழ இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இந்தியா போன்ற இந்த நாடுகளில் நீங்கள் இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் பொது சிவில் என்ற ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே கலாச்சாரம் என்ற இந்த ஒற்றை கோரிக்கை என்ற கேட்பதற்கு மட்டுமே அழகாக இருக்கக்கூடிய இந்த கோஷத்தை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து அதை இஸ்லாமியர்கள் வணக்கத்தோடு கொண்டு வந்து மோதவிட்டு இவர்களை எப்படியாவது இறைவனுக்கு பிடிக்காத மக்களாக, இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற்ற வேண்டும், இவர்களின் உயிர் நாடியை அறுத்து எறிய வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள். நம்முடைய உயிர் நாடியது நம்முடைய வணக்கம், நம்முடைய உயிர் நாடியது நம்முடைய மார்க்கம், நம்முடைய உயிர் நாடியது நமது ரசூல், அதுதான் நம்முடைய உயிர் நாடி, அதை அறுத்து விட வேண்டும். உயிருக்கு பயந்து, பொருளாதார நாசத்திற்கு பயந்து, அடி உதைகளுக்கு பயந்து, வாழ்வாதாரத்திற்கு பயந்து, ஜீவ காரூணியங்களுக்கு பயந்து, ஜீவாதார உரிமைகளை பெற வேண்டும் என்ற வேட்கையில் இவர்கள் அடிவணிந்து விடுவார்கள் என்று நினைத்த எதிரிகளுடைய முகத்தில் அவ்வப்போது இஸ்லாமியர்கள் பூசிய கரிகளை இவர்கள் வெட்கமே இல்லாமல் துடைத்துக் கொண்டு மறுவாசல் வழியாக அவர்கள் வந்து அவ்வப்போது முகத்திரையை கிழித்துக் கொண்டு திருடர்களைப் போன்று ஓடிய காட்சிகள் எல்லாம் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒன்றுதான் பொது சிவில் சட்டமும் கூட கொண்டு வந்தார்கள். ஒரே திருமண சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ள, முஸ்லீம் ஏற்றுக்க மாட்டான், ஏத்துக்கலையா, ஏத்துக்கலாம், திருமணத்தை ரத்து பண்ணு. திருமணம் ரத்து ஆனா இவன் என்ன பண்ணா, திருமணம் ரத்து ஆச்சு, சரி ஓகே ஏத்துக்கன்னு சொல்லுவான் என்று நினைத்தார்கள். ஆனால் நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்னாலே தவிர நம் வாழ்க்கையில் எதையும் நாம் அங்கீகரிப்பதில்லை என்பது இஸ்லாம் அடிமட்ட ஒரு சாதாரண ஒன்றுமே தெரியாத மூன்றாம் தர இஸ்லாமிய குடிமகன் கூட அதை அறிந்து வைத்திருக்கிறான். இதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இதை தகர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்களுடைய காதுகளில் ரத்தம் வளம் வரும் அளவிற்கு அடித்து விரட்டப்பட்டார்கள். பொது சிவிலும் தோல்வியில் முடிந்தது. உச்ச நீதிமன்றம் எடுத்து அடித்து அடி இன்னும் எழ முடியாமல் அரசு கவிழ்ந்து கிடக்கிறது என்பதுதான் யதார்த்தம் உண்மை. ஆனால் அரசியல் ரீதியாக சட்டத்தின் பின்னணியில் இவர்களுடைய வாக்குகளும் வாதங்களும் அத்துமீறல்களும் சட்ட ஆணைகளும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதை அறிந்து கொண்ட இவர்கள் வேறு வழியில் வந்து இஸ்லாமியர்களை இவர்கள் பழி தீர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தேதியில் நம்முடைய நிலைமை என்ன? வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடல் இருக்கிறது அல்லவா, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை ஒரு இஸ்லாமியன் பாடினால் அவன் இஸ்லாத்தை விட்டு உடனடியாக எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் உடனடியாக வெளியேறிவிடுகின்றான். அவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது, ஒன்றுமில்லை. வந்தே மாதரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீண்ட பாடலை எல்லாம் பாட வேண்டியதில்லை. வந்தே மாதரம் என்று சொன்னாலே, அந்த ஒரு வரியை சொன்னாலே இஸ்லாத்தில் ஒருவனும் இருக்க முடியாது. இதை அவன் புரிந்து கொண்டான். மக்களுக்கு மத்தியிலே அதை கொண்டு வந்து இது தேசிய பாடல் என்பதை போன்று காட்டுகிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு மதம் சார்ந்த தெய்வ கொள்கைக்கு உட்பட்ட பாடல், ஒரு தெய்வத்தை துர்க்கையை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல், பூமியை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். ஏறத்தாழ இந்து மக்கள் இந்துக்களின் தெய்வங்களை அந்த தெய்வங்களுக்கு முன்னால் நின்று பாடக்கூடிய புகழ்ந்து பாடும் ஒரு மதம் சார்ந்த பாடல் இது. இந்தியாவின் தேசிய பாடல்களே அல்ல. தேசிய நீரோட்டத்தில் பொது விதியை அடிப்படையாக கொண்டு ஒரு வரி கூட அந்த பாடலில் இல்லை என்பதை அந்த பாடலை படித்தால், அதனுடைய பொருளை தெரிந்தால் நமக்கு தெரிந்துவிடும். அதனுடைய முதல் வரியை நாம் எடுத்துக் கொள்கிறோம், வந்தே மாதரம். அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? வந்தே என்று சொன்னால் வந்தனம், வணங்குகிறேன் என்ற அர்த்தம். வந்தே என்றால் வணங்குகிறேன், மா என்றால் அம்மா, தரம் என்றால் பூமி, பூமி தாயை வணங்குகிறேன் என்று பொருள். ஒரு உணர்வுள்ள ஒரு அடிப்படை கொள்கையுடைய ஒரு முஸ்லீம் ஒரு சாதாரண மூன்றாம் தர குடிமகனாக இருக்கக்கூடிய ஒன்றுமே அறியாத ஒரு சாதாரண குடிகார முஸ்லீம் கூட தாயை வணங்குகிறேன் என்று சொல்ல மாட்டான். பூமி மாதாவை வணங்குகிறேன் என்று சொல்வதற்கு முடியாது. தெரிந்து கொண்டு அதை சொல்வதற்கு அவன் துணியவே மாட்டான். தெரியாமல் செய்யும் பல பாவங்கள் இருக்கலாம். தெரியாத செய்யக்கூடிய முஷ்ரிக்கான காரியத்தில் கூட ஈடுபடலாம். எல்லாம் தெரியாமல் செய்யலாம். தெரிந்த பிறகு அதை செய்ய வேண்டும் என்று யாரிடம் சொன்னாலும் ஒரு சாதாரண முஸ்லீம் அதை அங்கீகரிக்க மாட்டான், அதை சொல்ல மாட்டான். காரணம், அதை சொன்னால் என் அடிப்படை கொள்கையில் நான் வெளியேறி விடுகிறேன் என்ற ஆபத்து அங்கே இருக்கிறது என்று சொன்னால் எப்படி அதை சொல்ல துணிவான்? பூமி மாதாவை வணங்குகிறேன் என்ற வாசகம் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை தகர்த்து எறிந்து விடுகிறது. என்னை அறியாமல் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறேன் என்ற வாசகம் உள்ளடக்கிய அந்த பாட்டை எல்லோரும் பாட வேண்டும் என்று கடந்த வாரம் பாசிஸ்ட் நீதிபதிகளால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. வினோதமான தீர்ப்பு, அவசியமில்லாத தீர்ப்பு, அநாகரிகமான தீர்ப்பு, முட்டாள்தனமான தீர்ப்பு. விஷயத்துக்கு வாங்க, ஆசிரியரின் தகுதி தேர்வு நடக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு நடக்கிறது. அதுல பல ஆசிரியர்கள் வந்து எழுதினாங்க. அந்த கேள்வியில் ஒரு கேள்வி, வந்தே மாதரம் என்ற அந்த பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது கேள்வி. இதுதான் கேள்வி, தகுதி தேர்வு. இந்த கேள்வி ஒரு ஆசிரியருக்கு இதை தெரிஞ்சுக்கணும். அது ஓகே, இது கண்டிப்பா வந்தே ஜனகணமன ஆதி பாட சொல்ல நாம் பாடுகிறோம் இல்லையா? அதில் நாம் எந்த கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஜனகணமன ஆதியை நாம் பாடுகிறோம். ஆனால் வந்தே மாதம் பாட மாட்டோம் என்று சொல்லுகிறோம். இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள் யார், ஏன் அதை அங்கீகரித்துக் கொண்டு இதை புறக்கணிக்கிறார்கள் என்ற அடிப்படை விஷயம் கூட புரிந்து கொள்ள வேண்டாமா என்ற கேள்வியை கேட்டதற்கு இவர்கள் சொன்னது, இந்திய திருநாட்டின் பாடல்கள் அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த பாடலாக இருந்தாலும் அது இந்திய திருநாட்டை தூக்கி பாடும் பாடல்கள் எதுவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, ஜாரே சாரே ஜஹான் சே அச்சா சொல்லு, நாங்கள் பாடுகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அல்லவா. அது வெறுமனே ராணுவ தளங்களின் தலைமையகத்தில் மட்டும் பாடு, அது யாருக்கும் தெரியாத பாடலாக அடைத்து வைத்துவிட்டு ஒரு சிறை கம்பிகளுக்கு முன்னால் ஒரு கூண்டு கிளியை கொண்டு ஒரு கூண்டுக்குள் வட்டத்திற்குள் அந்த சாரே ஜஹான் சாச்சா என்ற அருமையான பாடலை முடக்கி வைத்துவிட்டு ஒரு மத ரீதியான பாடலை உலகம் முழுவதும் பாடு என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டம். ஒரு மதம் சார்ந்த மக்களின் மீது காட்டக்கூடிய வெறுப்புணர்வு, இது எப்படி அங்கீகரித்துக் கொள்ள முடியும்? தகுதி தேர்தல் கேட்கிறாங்க, வந்தே மாதரம் என்ற பாடல் எந்த மொழியை சார்ந்தது? அதுல ஒரு ஆசிரியர் வங்காள மொழியை சார்ந்தது பதிலளித்தார். ஆனால் மார்க் லிஸ்ட் வருகிறது, அந்த கேள்விக்கு ஒரு மார்க் தரணும். ஒரு மார்க் தரல, டிக் பண்ணிட்டு மார்க் இல்ல தப்பான பதில் சொல்லிட்டார். அது பரீட்சை போதை இருந்திருப்பான், எவன் இப்ப கரெக்டா இருக்கான்? போதைக்கு அடிமையாகாத ஒரு பயம் கிடையாது. ஆசிரியர் தான் அவன் தண்ணி அடிப்பான் இல்லையா, குடும்ப தலைவன் தண்ணி அடிக்கிறான், அரசியல்வாதி அது சாதாரணம், அது அடிக்கலாம், அவனால பண்ணவே முடியாது, மக்களை ஏமாற்றவே முடியாது. தண்ணி அடிக்கல, நீதி நேர்மையா இருப்பானே, நீதி தவற வேண்டும் என்று சொல்லி தண்ணி அடிக்கணும். என்ன ஆச்சு அப்படின்னா, பத்திரிகை அதை எழுதுறான், எழுந்து மார்க் போடாம தப்புன்னு சொல்லிட்டான். தகுதி தெரிவு எழுதி அந்த ஆசிரியர் உயர் நீதிமன்றம் வழக்கு தொடர்றார். நான் கேட்ட கேள்விக்கு வங்காள மொழிதான் என்று சொன்னேன், பதில் சரியானது, ஆனா எனக்கு ஒரு மார்க் போடல, அதனால எனக்கு வேலை கிடைக்கல, அதனால நீங்க அதை பண்ணணும். ஒன்னு கேஸ் கோர்ட்டுக்கு வருகிறது, கோர்ட்ல சொல்றா அந்த ஆசிரியருக்கு ஒரு மார்க்கை கொடுங்கள், அவருக்கு ஆசிரியர் பதவியை கொடுங்கன்னு சொல்லிட்டான். இதோட மூடிட்டு போக வேண்டியதானே, இவ்வளவுதான் கேஸ் என்ன? நான் எழுதிய கேள்விக்குரிய பதிலை தரல, சரியான பதில் தந்தும் அது சரியில மார்க் போடல, அதுக்குத்தான் அவங்க அழைக்க. இவன் என்ன பண்ணிட்டான், மார்க் போடும் சொல்லிட்டான். ஓகே, கேள்வி பதில் சரியானது, ஒரு மார்க் கொடு, அவனுக்கு வேலையை கொடு, அதோ ரைட்டு, அதை சொல்லிட்டு அடுத்து நீதி அன்வான்டா இன்வால்மெண்ட் ஆகிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பாடலை பள்ளிகள் தோறும், கல்லூரிகள் தோறும், தொழில் முனைவோர் கூட்டங்கள் தோறும் இது பாட வேண்டும். வழக்கே இல்லை அல்லவா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கலன்னா அரஸ்டே கிடையாது, கேட்டா யாருக்கு எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்கலன்னு சொன்னாக்க சாக கிடப்பவன் அடித்துக் கொண்டிருந்தா கூட காவல்துறையாக நாங்கள் தடுக்க முடியாது, காரணம் புகார் அளிக்காமல் யாரையும் கைது செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். குற்றவாளி நன்றாக தெரிந்திருந்தும் கண்ணுக்கு முன்னால் குற்றவாளி உலாவிக் கொண்டிருந்து நன்றாக தெரிந்தாலும் காவல்துறையால் கைது செய்வதற்கு இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை, புகார் தரப்படாதவரை கைது நடவடிக்கைக்கு அனுமதி இல்லை என்றால் சம்பந்தம் இல்லாமல் இன்னொன்னு ஒரு இடத்துல போய் சொன்னா இது என் ஏரியா இல்லைன்னு அது அந்த ஏ த்ரீ இது டி த்ரீ அந்த ஏரியா அந்த அங்க போன்றுவான். ஒரு எல்லையை தாண்டி கூட கைது செய்ய முடியாது, புகார் கொடுக்காமல் அவன் மீது கை வைக்க முடியாது என்றெல்லாம் சட்டம் பேசும் நீதிமன்றங்கள் வழக்கு தொடராத ஒரு விஷயத்திற்கு எதுக்கு தீர்ப்பு சொன்ன? எதுக்கு பார்த்துட்டோம்? நான் எழுதின கேள்வி பதில் சரியானது, மார்க் வாங்கிட்டாங்க, மார்க் வாங்கி தந்து வேலையை பார்க்கறத விட்டுட்டு அன்வான்டா அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லி எல்லா இடத்திலும் பாடுங்கன்ட்டான். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கு, எல்லா இடத்திலும் பாடணும். அவன் அப்படித்தான் சொன்னான், எல்லா இடத்திலும் பாடுங்க என்று சொன்னார்கள் நீதிபதிகள். சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பாட விரும்பாதவர்களை வற்புறுத்த கூடாது என்ற தீர்ப்பையும் சேர்த்து சொன்னார்கள். இந்த இடத்தில் நாம் திருப்தி படுத்திக் கொள்ளாம கூடாது, அதுவும் முடியாது. காரணம் என்னன்னா, இங்கேதான் நீதிபதிகள் உள் விளையாட்டு விளையாடுகிறார்கள். அரசு அதை ஆட்டி படைக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். பாடச் சொல்லுங்கள், கண்டிப்பாக பாட வேண்டும், ஆனால் அடுத்து பாடாதவர்களை வற்புறுத்தக்கூடாது. என்ன ஆகும் தெரியுமா? அப்படி நம்ம விட்டுட்டான், அப்ப நாம் பாடணும். இவர்கள் என்ன அரசு நிதமை செய்து, யார் பாடவில்லையோ அவர்கள் தேசபக்தர் இல்லைன்னு சொல்லிருந்தோம், அப்படிதான் வருவான். பாடாத விட்டுருங்க, ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீ பாடலையா நீ தேசபக்தன் இல்லை என்று நாங்கள் சொல்லுவோம். அதை அப்பா இந்து மக்கள் நம்புவார்கள். சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் அண்டை வீட்டுக்காரர்களாக, அண்ணன் தம்பிகளாக, மாமன் வைத்துனர்களாக உறவு முறைகளை பாராட்டிக் கொண்டு வாழ்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்களும். அப்பாவி இந்து மக்கள், நேசத்திற்குரிய இந்து மக்கள், அந்த மக்களுடைய மனதில் என் போன்ற பாடாதவன் தேச விரோதி என்று பட்டம் சூட்டி செய்திகளை அவனவனை கொண்டு சென்று சேர்த்து அவனுக்கு இவனை மூட்டி விடுற வேலையை பண்ணுவான் அரசு. நீதிமன்றம் அப்படி சொல்லிடுச்சு, ஆனால் மக்களுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு முறை வாசிக்கப்பட்டு அடுத்த நாள் செய்தியாகி அதுக்கடுத்த நாள் அந்த பத்திரிகை சாக்கடைக்கு போயிடும், அந்த செய்தி ஒரு பயலுக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கடுத்து அரசாங்கம் களம் இறங்கும், வந்தே மாதரம் பாடாதவன் தேச விரோதி என்ற செய்தியை டெய்லி சொல்லுவான். அப்ப நீதிமன்றம் சொன்னது எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமன்றராக யாரு கொடுக்கிற? இந்திய ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அனுப்பப்படுகிறதா? எல்லாருடைய கையிலும் அது இருக்கிறதா? அது டெய்லி அது பயன்படுத்தப்படுகிறதா? இல்லையே, டெய்லி அவன் பயன்படுத்துவான் விரோதி, தேச விரோதி, காரணம் பாடமாட்டாங்கிறான், வந்தே மாதிரி பாடமாட்டான் சொல்லி 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 விரோதத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி. பெரியவர்களே, இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்? இதுதான் இங்க கேள்வி. நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் எப்படி இதை கையாளுவது? இந்த கேள்விக்குரிய பதிலை நாம் தேடணும். சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒண்ணுமே இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு யமாமாங்கிற நாட்டிலிருந்து சுமாமா அப்படின்னு ஒரு நபர் வந்தார். எதுக்கு தெரியுங்களா? மதீனாவிற்கு செல்கிறேன், நாயகத்தை குத்தி கொலை செய்துவிட்டு தான் திரும்புவேன் என்று யமாமாவிலிருந்து சுமாமா வருகிறார். கத்தியிலே விஷம் தோய்ந்து தடவெடுத்து வருகிறார், குத்தியவுடன் செத்துவிட வேண்டும். இந்த செய்தி சகாபாக்களுக்கு எட்டுகிறது. மதீனாவின் எல்லையிலேயே அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். சிறைபிடிக்கப்பட்ட சுமாமா நாயகத்தின் சன்னிதானத்திற்கு வந்து ஒப்படைக்கப்படுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைதியாக மஸ்ஜித் நபவியில் அடைத்து வைக்கிறார்கள். அடைத்து வைத்திருக்கின்ற பொழுது மூன்று நாட்கள் அவர் கைதியாக இருக்கிறார். அந்த மூன்று நாட்களும் நபிகள் நாயகம் அவரோடு நடந்து கொண்ட முறையை கண்டு நான்காவது நாள் இஸ்லாத்திற்கு வருகிறார். நல்ல தனக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை, தன் தோழர்களின் வீட்டுகளில் உணவில்லை, ஆனால் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கப்பட்டது. கண்ணியமாக நடக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஆணை பிறப்பித்தார்கள். அவரிடம் எதையும் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, தனித்தனியாக அவரை யாரும் பேசக்கூடாது, அவரை யாரும் மிரட்டக்கூடாது, நீங்கள் புலன் விசாரணை என்ற போர்வையில் அவரோடு எதையாவது நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு தடை விதித்தார்களே தவிர அவரை சுதந்திரமாக விட்டார்கள். மூன்று நாட்கள் கழிகிறது. இவர் யோசிக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நபரையா குறை சொல்ல முடியும்? தன்னை கொல்ல வந்த ஒரு நபர் என்னை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு பதிலாக ஒரு பள்ளிவாசல் இவ்வளவு சுதந்திரமாக உலாவிட்டது மட்டுமில்லாமல் நல்ல உணவு, நல்ல கண்காணிப்பு, நல்ல பாதுகாப்பு இத்தனையும் வணங்கி தன்னை கொல்ல வந்தவனுக்கு கூட இத்துறை சுதந்திரமா? இவரை பற்றி நான் பேசியது தவறு. நாயகமே, உலகத்திலேயே மூன்று நாட்களுக்கு முன்னால் உலகத்திலேயே மிகவும் பிடிக்காத பெயர் முஹம்மது, ஆனால் அதேபோல் மிகவும் பிடிக்காத ஊர் மதினா, ஆனால் இன்று முதல் உலகத்திலே எனக்கு மிகவும் பிடித்த பெயர் முஹம்மது, பிடித்த நகரம் மதினா என்று சொல்லிவிட்டு நாயகத்தின் இஸ்லாத் கையிலே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு செய்தியை சொல்கிறார் நாயகத்தை பார்த்து. அந்த செய்தி வரலாற்றுகள் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? சொன்னார், நாயகமே, மக்கா வாசிகள் உங்களுக்கு கொடுமை இழைத்திருக்கிறார்கள், கொடூரம் இழைத்திருக்கிறார்கள், அத்துமீறி இருக்கிறார்கள், வரம்பு மீறி இருக்கிறார்கள். எனவே நான் யமாமாவிற்கு செல்கிறேன். யமாமாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் உரிமையாளர் நான் தான், அதனுடைய அதிபதியும் நான் தான். நான் கையெழுத்து போடாமல் யமாமா எந்தெந்த நாட்டுக்கு அங்கிருந்து உணவு செல்கிறதோ அதற்கெல்லாம் நான் தான் கையெழுத்திட வேண்டும். அத்தகைய பெரும் பதவியில் இருப்பவன் நான். உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் யமாமாவுக்கு திரும்புகிறேன். மக்காவிற்கு பொருளாதார தடையை விதிக்கிறேன் என்று சொன்னார்கள். நேரா போனார் சுமாமா. யமாமாவிலிருந்து மக்காவிற்கு எந்த பொருளும் இன்று முதல் போகக்கூடாது, பொருளாதார தடை. காலம் சக்கரம் சுழல்கிறது. 14 ஆண்டுகளுக்கு முன்னால், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் இன்று நம் நினைவலைகளில் வருகிறது. ஏறத்தாழ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால், அந்த நிகழ்வுக்கு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லா மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் பனு ஹிஷாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அகதியாக விரட்டப்பட்டு உணவு தடை செய்யப்பட்டு தண்ணீர் கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது என்று பொருளாதார தடையை நீக்கி பனு ஹிஷாம் நதிக்கரையில் சாப்பிடுவதற்கு முடியாமல் பசியோடும் பட்டினியோடும் பல நாட்கள் போட்டு சுவைத்த அந்த மக்கத்து மக்கள் உணவில்லாமல் இலைகளையும் தடைகளையும் எங்கள் நாயகம் சாப்பிட்டு எங்கள் நாயகத்தை சார்ந்த குடும்பத்தினர்கள் உறவுக்காரர்கள் தோழர்கள் எல்லாம் இலைகளையும் தலைகளையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த அந்த நாட்களை நாயகம் நினைத்து பார்க்கிறார்கள். அந்த காலம் சுற்றுகிறது, மறுபடியும் வருகிறது. நாயகத்தின் மீது பொருளாதார தடை விதித்தார்களே, அந்த அக்கிரம மக்கள் மீது இப்போது யமாமாவிலிருந்து பொருளாதார தடை. யோசிக்கிறான் மக்காவாசி, நாம் செய்த வினைக்குரிய தண்டனை நமக்கு கிடைத்திருக்கிறது. வினை விதைத்தவன் வினையை அறுத்தே தீருவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உப்பை தின்றால் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும், தவறு செய்தவன் தண்டிக்கப்பட்டு தீர வேண்டும் என்பதை மக்கத்து மக்கள் யோசிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஓடி வருகிறார்கள், கடிதம் எழுதுகிறார்கள், முஹம்மதே எங்கள் மீது பொருளாதார திடீர் விதிக்கப்பட்டிருக்கிறது, சுமாமாவுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள், எங்களுடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் உணவு இல்லாமல் பரிதவிக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் துடித்தெழுகிறார்கள், நீங்கள் இறக்க மனம் படைத்த மனிதர், எப்படி இறக்க மனம் படைத்த மனிதர், நீங்கள் ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு உணவு பொருளாதார தடை நீக்குங்களேன் என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிற்கு ஒரு கடிதம், யமாமாவிற்கு போகிறது, பொருளாதார தடையை நீங்கள் நீக்குங்கள் என்று சொல்கிறார்கள். உடனடியாக பொருளாதார மக்களை வந்து அடைகிறது என்பது மட்டுமில்லை, ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமாவுக்கு அந்த கடிதம் எழுதியதோடு மட்டுமில்லாமல் 500 திருகங்கள் ஏறத்தாழ 2.5 கிலோ தங்கத்தை மக்கத்துக்கு அனுப்பினார்கள். அன்றே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 2.5 கிலோ தங்கம். இன்று நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளவு பணம் யாருக்கு? தன்னை உணவில்லாமல் சாகடிப்பதற்காக வேண்டி பனுஷாம் நதிக்கரையில் பட்டினியோடு வாழ வைத்தார்களே, பட்டினியோடு வாழ வைத்தார்களே, சிரமம் கொடுத்தார்களே, சித்திரவதை செய்தார்களே, ஜீவரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட அந்த மக்கத்து காபிர்களுக்கு நாயகம் செய்த உபகாரம். எதிரிகள் 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 தான், ஆனால் நாயகத்திற்கு முன்னால் அந்த பண்பு இருக்கிறதவா? உலகத்தில் நாயகத்தின் பண்பு என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது, எல்லோரும் யோசித்தார்கள். இதைத்தான் இதே மாதிரி நாயகத்துடைய இந்த பண்பு வரிசை பட்டியலில் சென்ற ரமலானிலே ஜுனைத் என்ற ஒரு 14 வயது சிறுவன், முழுமையாக ஹிஃப்ஸை முடித்த ஒரு மாணவன், 14 வயதே நிரம்பிய ஜுனைத் ரயில் பெட்டியில் நீ மாட்டுக்கறி திங்கக்கூடியவன் தானே மாட்டுக்கறி எடுத்துட்டு போல, சாப்பிட்டுக்கும் இல்ல, மாட்டுக்கறி திங்கிறதுனால நீ என்று சொல்லி அடித்தே கொண்டார்கள். 72 பேர் அந்த பெட்டியில் பார்த்துக் கொண்டிருந்த காட்சி நம் நெஞ்சம் படப்படுத்தது. என்னடா கொடுமை இது, அடிக்கிறான், குத்துகிறான், வெட்டுகிறான், அடிக்கிறார்கள், துடிக்கிறான், கால்களை அடிக்கிறார்கள், துடித்து கதறுகிறான். 14 வயதே நிரம்பிய ஒரு மாணவன் கடைசியில் 4 பேர்கள் சேர்ந்து தூக்கி ஓடும் ரயிலில் தூக்கி வெளியே வீசுகிறார்கள். துண்டு துண்டாகி போன என்னுடைய இளைஞன், என் இனத்தை சார்ந்தவன், என் குரானை மனனம் செய்த அந்த மாணவன் என்ன தவறு செய்தான்? அவன் செய்த தவறுகள் என்ன? யாராவது கேட்டானா? 72 பேர் பார்த்துக் கொண்டான் என்றார்கள். என்னடா கொடுமை இது என்று பார்த்து இருந்தானே தவிர பரிதவித்து ஒருவன் கேள்வி கேட்கவில்லை. எல்லாம் அமைதி காத்தார்கள். ஒரு வாரம் ஓடுகிறது, ஒரு வாரம் ஓடுகிறது. காஷ்மீரில யாத்திரிகளின் பஸ் கொடுத்தப்படுகிறது. சலீம் என்ற ஒரு இளைஞன் 50 யாத்திரிகளை காப்பாற்றியிருக்கிறான். காலச்சக்கரம் ஒரே வாரத்தில் அந்த செய்தி மறைந்து போகுவதற்கு முன்னால் அடுத்த செய்தி, அடித்தவனுக்கு உதவி செய்தவன் என் இனத்தை சார்ந்தவன் சலீம், 50 இந்து யாத்திரிகளை உயிர் காப்பாற்றியவன் செய்தி வந்ததல்லவா? நன்றி கெட்டவர்கள் இல்லை இஸ்லாமியர்கள். இந்த உணர்வுகளை, இந்த செய்திகளை நீங்கள் எப்போது உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? அது மட்டுமா, லண்டனில் இருந்து 2016 லண்டனில் இருந்து ஒரு குண்டு வெடிக்கிறது, அதற்கு முஸ்லீம் தான் காரணம் என்று பல லட்சம் குடும்பங்களை லண்டனில் வெளியேற்றினார்கள், கைது செய்தார்கள், பலர்கள் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. போன ஆண்டு சஹரிலே லண்டன் பிடித்து எறிகிறது. சஹருக்கு எழுந்த எண்ணின சகோதரர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் சஹருக்கு எழுந்ததால் அந்த தீ பத்தி எறிவதை கண்டு அவர்கள் படபடத்தோடு இறங்கி எல்லோத்தும் காப்பாற்றியிருக்கிறார்கள். ரமலான் அன்று லண்டன் நகரம் முழுவதும் ஒரு போர்டு மகிழ்ச்சியை தந்தது. ஒரு போர்டு, ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்தது, தெருக்கள் தோறும் வைக்கப்பட்டிருந்த பலகை என்ன தெரியுமா? தேங்க்ஸ் ஆஃப் ரம்ஜான். ரமலான் வந்ததால் நாங்கள் உயிர் பிழைத்தோம். ரமலான் வந்ததால் தான் சஹர் வந்துச்சு. சஹர் வந்ததால் தான் யாரு போய் பார்த்தான், சாப்பிட போனவன் சஹர் செஞ்சுட்டு உனக்காக போறான்ல. ஆனா அதே லண்டனில் எத்தனை மக்களை நீ வெளியேற்றி இருக்கிறாய்? அநியாயமாக, அத்துமீறி, அனாவசியமாக ஒரு பழி போட்டு குண்டு இவன் தான் வைத்தான் என்று சொன்னவனுக்கு சமுதாயத்திலிருந்து எத்தனை பேர்களை லண்டன் காப்பாற்றியது? தேங்க்ஸ் ஆஃப் ரம்ஜான் என்ற போர்டுகள் வந்தன. ஆக இப்படி இந்த சமுதாயத்தில் இடர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்மை நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஜாதி மதங்களை கடந்து மனங்களோடு இணைந்து வாழக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று இவர்களை கண்டிப்பாக நாம் உணர வைத்து ஆக வேண்டும். ஆனால் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், நிமிஷம் லேட்டாக பரவாயில்ல. இதெல்லாம் ஏங்க, நாம் அல்லாஹ்வை தான் வணங்குறோம், குர்ஆன் தான் ஏற்றிருக்கோம், ரசூலை தான் நேசிக்கிறோம், மார்க்கத்தை தானே பின்பற்றுறோம், நமக்கு இவ்வளவு சோதனை அப்படின்னா ஒரே ஒரு செய்தியில் நாயகம் அதை முடிக்கிறார்கள். என்ன அப்படின்னா, நாயகம் சொல்லலாம் சொன்னார்கள், உம்மத்தி உம்மத்தன் உம்மத்தி உம்மத்தன் மர்ஹமன் அதாபுகா ஃபித்துன்யா ரஹமத்துஹா ஃபில் ஆகிரா. நாயகம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கள் இந்த உலகத்தில் சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள், ஆனால் மறுமையில் அல்லாஹ் தன் ரஹமத்தை கொடுப்பதற்காகத்தான் அந்த சோதனை இந்த உலகத்தில் கொடுக்கிறான். மறுமையில் என்னை சார்ந்தவர்கள் தான் சகோதரமாக இருப்பார்கள் என்று நாயகம் சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகள் கண்டிப்பாக சோதனைகள் தான். நாம் அவைகளையெல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு நாம் நாயகத்தின் வழியிலே உபத்திரவம் செய்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பண்புகளோடு இந்த வாழக்கூடிய பண்பை ஒரு மனநிலை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். காலம் மாறும் இன்ஷா அல்லாஹ். நேரங்கள் நம்மை கவிதையால் பாடும், கண்டிப்பாக புகழ்ந்து பேசும் காலம் வெகு விரைவில் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வரத்தான் செய்யும். வசந்தம் வராமல் முஸ்லிம்கள் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்ஷா அல்லாஹு தாலா நம்முடைய மார்க்கத்தின் நேர்கோட்டில் வீரநடை போடுவோம், மார்க்கத்தை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம், குர்ஆனை என் இதயத்திற்குள் தாங்குவோம், அதை என் வாழ்க்கையின் வழியாக பிடித்து நிற்போம். அல்லாஹ் நம்முடைய வெற்றியை உறுதி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.